وعن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال جلس رسول الله صلى الله عليه وسلم. أبو سعيد الخدري رضي الله عنه அறிவிக்கிறார்கள், ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரின் மீது ஏறி அமர்ந்தார்கள். ஜலசன ஹவுலஹு, நாங்களும் அவர்களை சூழ்ந்து அமர்ந்து கொண்டோம். ஃபகால் அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மிம்மா அஹாபு அலைக்கும் மின் பாதி மா இஃதஃபு அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா வஸீனதஹா, எனக்கு பின்னால் நான் உங்களின் மீது அச்சம் கொள்வதெல்லாம் மாயுத்தஃபு அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா வஸீனதஹா, இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்களும் இந்த உலகத்துடைய செல்வங்களும் உங்களுக்கு திறந்துவிடப்படுவதைத்தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களுடைய நிலைமை, அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய செல்வ நிலையும் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரொம்ப வறுமையிலும் சிரமத்திலும் இருந்தார். வயிறு பசிக்கு கூட உணவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிற அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. சுப்பா அகலு சுப்பா சாபு சுப்பா என்று சொல்லக்கூடிய சுவா, அந்த சுப்பாக்களுடைய சாபாக்களை போட்டு கொடுத்துருக்கிற போது அவர்களிடத்தில் உடுத்துவதற்கு கூட நிறைவான ஆடை இல்லாமல் இருந்தது. மார்பு தெரிந்தால் மார்பை மூடினால் காலு தெரியும்ங்கிற நிலையில் தான் அது ஆடை இருந்தது. ஒரு நேரம் பல நாட்களாக சாப்பிடுகிற சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. இப்படி செலவாளர்கள் காலத்தில் ரொம்பவும் சிரமத்தில் இருந்தவர்கள். பிறகு பெருமானார் செல்லாவும் சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு பிறகு இந்த உலகத்துடைய செல்வங்கள் உங்களுக்கு திறந்து விடப்படும், இந்த உலகத்துடைய அலங்கார பொருள்கள் திறந்து விடப்படும், அதைத்தான் நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வேற எது என்னை பற்றி பயங்கள், சஹாபாக்கள் அப்படி போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்க அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. இவைகள் வந்துவிட்டாலே எல்லாமே கெட்டு போயிடும். மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னால் இதை தேடுவதில் தான் இருக்கிறது. எல்லாருடைய மனசுலையும் உலகத்துடைய அலங்கார பொருட்களை தேடுவதிலும் உலகத்துடைய செல்வங்களை சேர்ப்பதிலும் தான் மனசு ஆவல் கொள்கிறது. அதற்காக வேண்டி எதையும் தாங்கிக் கொள்கிற சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறது. பார்க்கிறோம், பொருளை தேடக்கூடியவர்களுக்கு பசி என்பது ஏற்படுவதில்லை. பசிக்கக்கூடிய நேரம் வந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு சிந்தனை வருவதில்லை. உறக்கம் என்பதும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை, வருவதில்லை. உடலிலே பலவிதமான நோய்கள் இருக்கிறது, அதை பற்றி கவலையும் இல்லை. எல்லாம் ஒரே நோக்கம், திரட்டணும் சேர்க்கணும், அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், இது எந்த நிலைக்கு மனிதர்களை கொண்டு சேர்க்கும் என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லை. செல்லல்லாஹு அவர்கள் நான் அஞ்சுகிறேன், அதை உங்களுக்கு அந்த மாதிரி திறந்துவிடப்படுவதை நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணமே எல்லாத்தையுமே மாத்திடுவாங்க தேட்டம். மனிதனுடைய அந்த தேட்டம் இருக்கிறதே, இந்த உலகத்துடைய பொருள்கள் மீது இருக்கிற தேட்டம் வந்து எல்லாத்தையுமே மாத்திடும். மனிதனுடைய அமல்களை வந்து வீணடிச்சிடும், ஒரு குணங்களை மாற்றிவிடும். எத்தனையோ பேர்களை நம்ம பார்க்கிறோம், ஆரம்ப நிலையிலே அவர்கள் ஒன்றுமில்லாத நிலையிலே இருக்கிற போது இருந்த அந்த சுபாவமும் அதற்கு பிறகு அவரிடத்திலே ஏற்படுகின்ற மாறுதல்களையும் பார்க்கிறோம். உள்ளத்தை இருக்க செய்துவிடும், உள்ளத்தினுடைய அந்த மென்மையை இருக்க செய்துவிடும், பலவிதமான கெட்ட குணங்களை மனதிலே கொண்டு வந்து சேர்த்துவிடும். அகம்பாவம், தற்பெருமை, குரோதம், வன்மம், இது போன்ற எல்லா விதமான தீய எண்ணங்களையும் சுபாவங்களையும் மனசில் கொண்டு அழுக்காறுகளாக சேர்த்து வரும். நிறைய பேருக்கு அந்த தேட்டம் இருக்கக்கூடியவருடைய அந்த நபர்களை பாருங்கள், நல்ல குணம் இருக்காது, மனதில் அவர்கள் அமைதி அடைய மாட்டார்கள். மனதில் அமைதி என்பதே உண்டாகாது. தஸ்கி, அதாவது சக்கீனத்தின்கின்ற அமைதி அவருடைய உள்ளத்தில் ஏற்படாது. பலவிதமான சிந்தனைகளும் பலவிதமான கெட்ட சுபாவங்களும் ஏற்பட்டுள்ளது. அப்படி ஏற்படுகிற போது மனிதனுடைய ஈமானுக்கே உலகி வந்துவிடும், ஆபத்து வந்துவிடும். ஈமானிலே இருந்து பிறளக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அஞ்சினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கிடைக்காத செல்வமா, எவ்வளவு நிலங்கள் அவர்களுக்கு அவருடைய கைவசம் வந்தன. ஹைபரை கைப்பற்றிய போது ஏராளமான நிலங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பங்கு வைத்துக் கொடுத்தார்கள். எதையுமே வைத்துக் கொள்வதில்லை. போர்களிலே கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான தளவாட பொருட்கள், ஒட்டகங்கள், அடிமைகள் எல்லாத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விரும்பினாலும் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு தடை இல்லை. இருந்த போதிலும் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை. அபூதர் இருதாவிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள், அபூதரே இதோ இந்த காணுகிற இந்த உகது மலை அளவுக்கு என்னிடத்திலே தங்கம் இருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் அதை நான் வைத்திருக்க மாட்டேன். அந்த 3 நாட்களுக்குள்ளாக அத்தனையுமே நான் மற்றவர்களுக்கு கொடுத்து தீர்த்து விடுவேன். செல்லாரசுமன் ஒப்பாத்தாகிற போது அவ்வளவு பெரிய, அதாவது அவருடைய ஆயுட்காலத்திலே அவ்வளவு செல்வங்கள் அவர்களுக்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்ட பொழுதும் கூட ஒன்றையுமே செல்லாரசு விட்டு போகவில்லை. அதாவது ஒரு அடிமையோ ஒரு வாகனத்தையோ, அங்க வீடு இங்கே சொந்த மேல என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. ஒரு அடுத்த நேரத்திற்கு தேவையான சில கோதுமைகள் தான் ஒரு மூலையிலே கிடந்தன. பெருமான சிவன் ஒப்பாத்தாகிறது இந்த உலகத்துடைய எந்த செல்வத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இது மாதிரி வாழ்ந்து காட்டிய செல்லல்லா அலுவலம் அவர்கள் அதுக்கு பின்னால் தன்னுடைய சமூகத்தினர்கள் இவ்வாறான ஒரு தேடலிலே ஈடுபட்டு தங்களை மாய்த்துக் கொள்வார்களோ என்ற அச்சம்தான் ரசூலுல்லாவுக்கு இருந்ததே தவிர வேற எதை பற்றி அச்சமும் இருக்கவில்லை. அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லா செல்லா சொல்கிறார்கள், பௌகானத்து துன்யா தோதலும் இந்த லாகி ஜனாக பாவங்கிறது. இந்த உலகம் என்பது ஒரு கொசுவினுடைய ரக்கைக்கு சமாதானத்திலே மதிப்புடையதாக இருக்குமானால், கொசுவினுடைய ரக்கை எவ்வளவு அற்பமானது, அதற்கு சமமாக அல்லாஹ்வுடல இதை மதித்திருப்பானால் மா சகா காஃபிரமின் அஷர்பத பாயில், ஒரு மிடர் தண்ணீர் கூட காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹை மறுக்குகிற காஃபிர்களுக்கு அது குடிப்பதற்குரிய தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான். எனவே அதை விடவும் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது, அதைவிடம் எந்த விதமான ஒரு செல்வாக்கும் இந்த உலகத்திற்கு கிடையாது. அப்படி இருக்கிற போது இதை தேடி 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 நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நாம் எதை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பாக தந்திருக்கிறான் நாம் இழக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாளித்தனம் என்பதை நாம் இதை சிந்தித்து பார்க்கிறோம். நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. உலகத்தினுடைய செல்வங்கள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், உலகத்துடைய பதவிகள் வேண்டும், இதைத்தானே ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர அல்லாஹு தாலாவை முன்னோக்குகிறாங்க சுபாவம் நம்ம இடத்துல ஏற்படுவதில்லை. உமர்ல்லாவுடைய காலத்தில் ஹிம்சை என்கின்ற பகுதிக்கு உமைர் என்று சொல்லுகிற ஒரு அன்சாரி சஹாபி அவரை வந்து கவர்னராக அனுப்பி வைத்திருந்தார்கள். ஒரு மாநிலத்துடைய கவர்னர் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் அவருக்கு ஏற்படும், எவ்வளவு பெரிய ஒரு பணி செய்வதற்குரிய ஆட்கள். ஆனால் இவங்க போனாங்க, ஹிம்சுக்கு போனாங்க, ஒரு வருஷம் வரைக்கும் எந்த விதமான செய்தியும் அவர்களிடத்திலிருந்து வரவில்லை. உமர்ல்லாவுக்கு நான் போய் சேர்ந்ததுக்கோ அல்லது அங்கே போய் சேர்ந்த பிறகு அங்கே என்னென்ன செய்கிறார் என்பதை செய்தியாக அனுப்ப வேண்டும், ஆனால் அவர் எதுவுமே அனுப்பலை. உமர்ல்லாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது, இவர் என்ன இதான் நமக்கு மோசடி செய்துட்டாரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுல சந்தேகம். ஒரு நாள் தன்னுடைய எழுத்தாளரிடத்துல சொல்லி அவருக்கு ஒரு தபால் எழுதுங்க, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இங்கே வர சொல்லி உடனே புறப்பட்டு வர சொல்லி தபால் எழுதுங்கன்னு சொல்லி சொல்லி எழுத்து சொன்னார். தபால் எழுதப்பட்டது. தபால் கிடைத்த உடனேயே ஹிம்சிலிருந்து கவர்னர் அவர்கள் புறப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். அவர் அருகிற போது அவருக்கு என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரு தோல் துருத்தி, அதற்குள்ள அந்த தோல் பைக்குள்ள ஒரு சாப்பிடுவதற்கான உணவு தட்டு, ஒரு ஒழுவு செய்வதற்கும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கும் ஒரு பூஜா, ஒரு கைத்தடி, இந்த நாலு தான் அவரிடத்தில் இருந்த சொத்து. இதை எடுத்துக்கொண்டு மதீனா வரையிலும் அவர் நடந்தே வந்தார். ஹிம்சில் இருந்து 100 மைல்களுக்கு நடந்தே வந்து மதீனாவை வந்து சேர்ந்த போது அப்படியே அழுக்கு படிந்தவனாக, பல நாட்கள் வந்து முகத்தினுடைய முடிகளை சரி செய்ய முடியாத நிலையில தாடி எல்லாம் வீசெல்லாம் வளர்ந்து ஒரு அகோரமான நிலையிலே அவர்கள் மதீனாவை வந்து அடைந்தார்கள். தூசி படிந்து கண்ணெல்லாம் செவந்து போய் பல நாட்கள் நடந்தே அவர் வந்திருக்கிறார். வந்து உமர்ல்லாஹு தஆலாவுடைய கதவை தட்டினார், அவருடைய வீட்டு கதவை தட்டினார். இறந்த போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் அப்படின்னு சொல்லி சலாம் சொன்னாரு. உமர்ல்லாஹு பார்க்குறாங்க, ரொம்ப ஒரு அலங்கோலமான காட்சியாக இருக்கிறது. உடனே என்ன செய்தாங்கன்னா அவரை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு விசாரிச்சாங்க, என்ன நிலைமை, என்ன அங்கே போய் என்ன செஞ்சீங்க, என்ன அங்கே போய் அந்த அந்த ஊரில் போய் அந்த பகுதியில் போய் என்ன மக்களிடத்திலிருந்து ஜக்காத்து பொருளை கனிமத்து பொருளை எதை சேகரித்தீங்க, எதை கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. உமர்ல்லாவிடத்தில் அவர்கள் பதில் சொன்னார்கள், நான் உலகத்துடைய ஒரு விளிம்பை பிடித்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க நிறைய கொண்டு வந்திருப்பாங்க நினைச்சிட்டாங்க. என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது, இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த தோல் துருத்தியும், நான் சாப்பிடுவதற்கான ஒரு உணவு தட்டும், அதுபோல தண்ணீர் அருந்துவதற்கு ஒரு பூஜாவும் ஒரு கைத்தடியும் இருக்கிறது. இந்த உணவு துருத்தியில நான் தண்ணீரை எடுத்து குளித்து குளிப்பதற்காக தண்ணீர் எடுத்துக் கொள்வேன். என்னுடைய பொருள்களை, இந்த பொருள்களை பாதுகாப்பதற்காக அந்த பையை வைத்திருக்கிறேன். சாப்பிடுவதற்காக இந்த தட்டையை வைத்திருக்கிறேன். பொது செய்வதற்கும் தண்ணீர் அருந்துவதற்கும் ஒரு பூஜை ஆதி தொங்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல ஒரு கைத்தடி, அந்த கைத்தடியை வைத்து நான் அதிலே சாய்ந்து கொள்வேன். சில நேரங்களிலே எதிரிகள் வந்தால் அதை வைத்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். இதுதான் என்னுடைய சொத்து. இவ்வளவு நாள் அது கவர்ந்ததாக இருந்து இருந்த நேரத்திலே எனக்கு நான் சேர்த்து சொத்தி வைகள் தான். இதைதான், இதுதான் என்னுடைய உலகம். இந்த இந்த உலகத்தின் மீது தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உமரல்லானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இம்சிலே இருந்து நீங்கள் இதுவரையில் நடந்தா வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அவன், நான் நடந்துதான் வந்தேன். ஏன், உங்களுக்கு வாகனம் இல்லையா? அந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடாதா? நான் எந்த வாகனத்தையும் பைத்தூர்மாலிருந்து பயன்படுத்த நான் ஏற்படுத்தி வைக்கவில்லை. எனக்குன்னு சொல்லி எந்த வாகனத்தையும் நான் வைக்கவில்லை. சரி, ஜனங்கிட்ட கேட்கலாமா இல்லையா? நான் மக்காவை மதீனாவுக்கு போகிறேன், எனக்கு ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாமா இல்லையா? நான் யார்கிட்டத்திலையும் கேட்கல. அவங்களாவது உங்களுக்கு செய்ய முன் வந்தாங்களா? இல்லை, அவங்க செய்ய முன் வரல. உமர்லானுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த பகுதி மக்கள் மிக மோசமான முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர்கள் பதில் சொன்னார்கள், அவர்களை நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அவர்கள் அதிகாலையிலே சுபூ தொழுவதை நான், முழு மக்களும் சுபூ தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன். சுபூ தொழுவக்கூடியவங்க மோசமான மக்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அதனால் அவர்களை நீங்கள் மோசமான மக்கள் என்று சொல்லாதீர்கள், நல்ல மக்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு உமர்தாத்தாரான, சரி உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். சரி, திரும்ப நான் உங்களை பணிக்கிறேன், அதே கவர்னருடைய அந்த போஸ்டில் நீங்கள் போய் திரும்ப வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் இங்கே போக மாட்டேன், எனக்கு போதும், ஓராண்டுகள் நான் அதிலே நிறைவடைந்து விட்டேன், நீ பதவியை முடித்து விட்டேன். பிறகு நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிறகு யாராக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பொறுப்பின் மூலம் என்னை தவறு செய்து வைத்து விட்டீர்கள், அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு உமர்தாரம் பார்த்து சொன்னாங்க. அவர் என்ன தவறு செய்திருக்கிறார்னா, அந்த பொறுப்புள்ள உள்ள காலத்தில் நான் ஒரு நசராணி, ஒரு கிறிஸ்துவரை அல்லாஹ் உன்னை இழிவாக்குவானாக என்று சொல்லிவிட்டேன். ஒரே ஒரு தடவை ஒருத்தரை பார்த்து அப்படி சொல்லியிருக்காரு. அது அதற்கு நீங்கள் தான் காரணமாகிவிட்டீர்கள், அதுக்காக நான் பல நாட்கள் வருத்தம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நிலை பாருங்க. இன்னைக்கு பதவியில் இருக்கிறவங்க யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஏசலாம், எப்படி வேணாலும் திட்டலாம், எப்படி வேணாலும் லோபனப்படுத்தலாம். அதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்படுறதில்லை. ஆனால் ஒரு முறை அவரை, ஒரு கிறிஸ்துவரை பார்த்து அல்லாஹ் உன்னை இழிவாக்குவானாங்க என்று சொன்னதை இந்த வருத்தத்தை உமர்தாரணத்தில் சொல்லி காட்டுகிறாங்க. இதுக்கு நீங்கள் தான் காரணம், அதனால் அது மேலே நான் அந்த பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க அனுமதி கொடுங்க, நான் என் வீட்டாரை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரின்னு அனுமதி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மதீனாவிலிருந்து பல மைல்கள் அப்பால் அவங்க வீட்டுக்கு இருக்கிறது. சொன்னா, ஹாரிஸ் என்கின்ற ஒரு நபரை அழைத்து ஒரு 100 தங்க காசுகளை அவருடைய வீட்டுக்கு போங்க, ஒரு விருந்தாளியை போல தங்குங்க, அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று இருந்தார். அதாவது உண்மையாக அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி சொன்னான்னா, நீங்கள் வருகிற போது இந்த 100 தங்க காசுகளை அவருக்கு கொடுத்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா என்ன அங்கே செய்கிறாருன்னு சொல்லி பார்த்துருவாங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பினார். இவர் அந்த வீட்டுக்கு சென்றார், சலாம் சொன்னார். இவர் அந்த வீட்டுக்கு போகிற போது அந்த சஹாபி, உமேர் என்கிட்ட அந்த சஹாபி வீட்டினுடைய ஒரு சுவற்றோரத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்டிருந்தார். சலாம் சொல்லி போய் நான் அந்த மாதிரி விருந்தாலே வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, சரி தங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். 3 நாட்கள் அவரோடு இருந்தார். அந்த 3 நாட்களும் வெறும் கோதுமையிலான ரொட்டி அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு தொட்டுக்கால எதுவுமே கிடையாது. அதை சாப்பிட்டார். 3 நாள் கழிந்த உடனே அந்த உமர் அல்லாஹ்னு சொன்னார்கள், நீங்க விரும்பினா நீங்க போய்க்கலாம், ஏன்னா அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இதை பார்த்து விட்டு அந்த ஹாரிஸ் என்ற அந்த மனிதர் என்ன செய்யறாரு சொன்னா, அந்த 100 பொற்காசுகளையும் அமீர் முஃமினின் கூடத்திலே கொடுக்க சொன்னார் என்று சொன்னபோது கோபப்பட்டு விட்டார்கள். எனக்கு எதுக்கு, எனக்கு தேவையில்லை, இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டார். வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, சரி உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் கூட நீங்க யாருக்காவது வாங்கி அதை தர்மம் செய்யலாமா இல்லையா, ஹலீஃபா கொடுத்து அனுப்பியிருக்காரு, நீங்க திருப்பி அனுப்புனா உங்க மேல வருத்தப்படுவார அப்படின்னு சொன்னபோது அமைதியாக இருந்தார். அந்த அம்மா அவங்க போட்டிருந்த ஆடையை கிழித்து அந்த துணியை கீழே விரித்து கொடுத்தார்கள். அந்த நபர் அந்த 100 பொற்காசுகளையும் அதிலே வைத்தார். உடனே அந்த உமேரந்தானவர்கள் அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே சகிதாக்கப்பட்ட அந்த மனிதர்களுடைய குழந்தைகளுக்கு அதை கொடுத்து விட்டு எத்தீமான குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு வந்து விட்டார். இந்த நபர் என்ன நமக்கு ஏதாவது கொடுப்பாருன்னு நினைச்சாரு ஹாரிஸ், ஆனா அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கல. கலீஃபாவுக்கு நான் சலாம் சொன்னேன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இவர் நேராக விமர்ந்தாவணத்திலே வந்தார், வந்து நடந்த விஷயத்தை சொன்னார். அங்கே ஒண்ணுமே கிடையாது, உண்ணுவதற்கு கூட சரியான உணவு கிடையாது, உடுத்துவதற்கு உடைய கிடையாது, அந்த நிலையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, நான் கொடுத்த காசு என்ன செய்தார்னு சொல்லி கேட்டார். அது எனக்கு தெரியாது. உடனே உமர் இல்லா தாலானது இன்னொரு ஆள் மூலமா ஆள் அனுப்பி உடனே அவங்க வர சொல்லணும்னு சொன்னாங்க. வீட்டிலிருந்து புறப்பட்டு அலீபாவுடைய இல்லத்துக்கு வந்தார். நான் கொடுத்த அந்த 100 பொற்காசுகளை என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டார். அது நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். நீங்க கொடுத்துட்டீங்க, உங்க கடமை முடிஞ்சிச்சு, அது என்ன செய்த நீங்க எது கேட்கறீங்க, நீங்க கேட்க வேண்டிய தேவையில்லை. சரின்னு சொன்ன உடனே திரும்ப கேட்டாங்க, அல்லாஹ்வே சத்தியமா கேட்கிறேன், நான் கெட்ட எண்ணத்துல கேட்கல, என்ன அதை பண்ணினீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் மனசார்தல் ஆகிறது அப்படின்னு சொல்லி தயவு செய்து கேட்ட போது சொன்னார்கள், நான் அதை அதை எத்தியமான குழந்தைகளுக்கு நான் அதை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உமரதா தரான் சரின்னு சொல்லி 60 படி கோதுமையும் 2 செட்டு ஆடைகளையும் கொடுத்து இதை கொண்டு போமான்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், இந்த கோதுமை எனக்கு தேவையில்லை, வீட்டில் 2 நாளைக்கு தேவையான உணவு என்னிடத்தில் இருக்கிறது, உணவுப் பொருள் இருக்கிறது, அது சாப்பிட வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பிறகு நான் இரு உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுத்தால எனக்கு தேவையான உணவை அனுப்பி வைப்பான், எனவே அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு என்னுடைய மனைவி அந்த இன்னாருடைய தாயார் அவருக்கு தான் ஆடை இல்லாமல் இருக்கிறது, எனவே அதை கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஆடையை எடுத்துட்டு வந்தார். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து சற்று நேரத்திலே அவர் ஒப்பாத்தாகி விட்டார், இறந்து போய்விட்டார். உமரல்லா தாலானவங்க அந்த செய்தி கேள்விப்பட்டு வீட்டுக்கு போனாங்க, விசாரிச்சாங்க, அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டாங்க, கபிரிஸ்தானுக்கு போனாங்க. அந்த சஹாபி அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டாங்க. இதுதான் அவருடைய அந்த அந்த உன்னதமான நிலைக்கு, இஸ்லாத்தை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்ட நிலைக்கு உதாரணம். இது போன்று என்னென்ற சஹாபாவுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது, என்ன கிடைச்சாலும் பட்டாது, எது கிடைச்சாலும் பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று கொண்டு எங்க ஒன்று சேர்த்து கடைசியில சரி இதையாவது கொண்டு போக முடியுமா, இங்கிருந்து தூக்கிட்டு போக முடியுமா, எதுவுமே செய்ய முடியாது. அந்த சஹாபி உமரதாவுக்காரத்தில் அது என்ன செய்தீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் அனாதைகளுக்கு கொடுத்து விட்டேன், அதை என்னுடைய மறுமைக்காக நான் சேமிப்பு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு இருந்தாலும் மறுமைக்காக வேண்டி சேமிப்பு செய்யக்கூடிய மனோபாவம் நிச்சயமாக நம் இடத்துல வருவதில்லை. அப்ப இவைகள் என்ன தேவை இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அது மிகப்பெரிய அளவில் பாதித்து விடும் இந்த இது மாதிரியான உலகத்தை வழங்க. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அஞ்சுவதாக நமக்கு இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அதே நேரத்தில் நம்ம என்ன கடமையாற்றினாலும் சரியே தொழுகிறோம், அஞ்சு செய்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம், அனைத்திலும் கிடையாத நம்முடைய உள்ளம் எப்போது விரிவடையும் தெரியுமா, இந்த உலகத்தினுடைய இந்த வளங்களை விரிவாமல் இருக்கிற போது, இதை பற்றி ஆசை நம்மிடத்தில் இல்லாத போது, இதை பற்றிய நமக்கு அந்த ஆவல் தேட்டம் இல்லாத போது, நம்முடைய அல்லாஹ் சொல்வது போல சர்வஸ்ரதில் அந்த உள்ளம் விரிவடைந்து விடும். அப்படி விரிவடைந்து விடுகின்ற நேரத்தில் சத்தியம் என்பது தெளிவாக அங்கே தெரியும், உண்மை என்பது அங்கே தெளிவாக தெரியும். அங்கே மறு அல்லாஹாலாவுடைய அரசனுடைய அந்த பாதிப்பும் கூட அந்த உள்ளத்திலே உண்டாகும். காரணம் அந்த உள்ளம் அப்போது சுத்தமாகி விடுகிறது, கண்ணாடியை போன்று தெளிவாகி விடுகிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தினுடைய அந்த பாதிப்பை இது மாதிரியான பொருட்கள் அதை கெடுத்து விடும் என்ற காரணத்தினால்தான் இங்கே நமக்கு இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா அந்த உலகத்திலே வாழுகிற போது மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக, மறுமையை ஆசிப்பவர்களாக, அதன் மீது தேட்டமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக.